وتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله خبير بما تعملون وقال الله سبحانه وتعالى أيضا ليس البر أن تولوا وجوهكم ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بأهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن لله أقواما يختصهم بالنعم لمنافع العباد يقرها فيهم ما بذلوها فإذا منعوها نزعها منهم فحولها إلى غيرهم. وقال النبي صلى الله عليه وسلم إن في المال حقا سوى الزكاة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم سرو فهل فهلتيون வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபு தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் பரக்கத்துகள் எல்லா அடிப்படைகளிலும் மிகவும் குறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரத்திலே உள்ள பரக்கத்தும் குறைந்துவிட்டது. உடல் ஆரோக்கியத்திலே உள்ள பரக்கத்தும் குறைந்து விட்டது, அறிவு ஞானங்களிலே உள்ள பரக்கத்துகளும் குறைந்து விட்டது, காசு பணங்களில் உள்ள பரக்கத்துகளும் குறைந்து விட்டது. எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஒவ்வொன்றையும் எப்படி அனுபவித்தார்களோ அதனை எங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். நேரத்தை எடுத்துக்கொண்டால் பலர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம், எத்தனையோ வேலைகள் இருக்கிறது ஆனால் 24 மணி நேரம் போதாது. ஒரு நாளுடைய வேலைகளை முடித்துக் கொள்வதற்கு 24 மணி நேரம் போதாது, இன்னும் ஒரு 6 மணி நேரம் கூடுதலாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படக்கூடிய பலர் இருக்கிறார்கள். தொழிலுக்கு கொடுப்பதற்கு நேரம் போதாது, குடும்பங்களோடு குழந்தைகளோடு மனைவி மக்களோடு பேசுவதற்கு கதைப்பதற்கு ஒரு பிரயாணம் செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறதே என்று கவலைப்படக்கூடிய பலர் இருக்கிறார்கள். பரக்கத்தை நேரத்திலே இழந்துவிட்டோம். அறிவு ஞானத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். மார்க்க அறிவை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். ஏனைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவுகளை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். சில மூத்த பழைய ஆசிரியர்கள் சொல்ல கேட்கிறோம், நாம் படிக்கக்கூடிய காலத்தில் இப்படியெல்லாம் டியூஷன்கள் இருக்கவில்லை, பாடசாலையில் படித்த படிப்பு மட்டும்தான், மாலை நேர வகுப்புகள் காலை நேர வகுப்புகள் என்று எங்களுக்கு பெற்றோர்கள் இவ்வளவெல்லாம் செலவழிக்கவும் இல்லை. அல்லது இன்று படித்துக் கொள்வதற்கும் அறிவை தேடிக் கொள்வதற்கும் ஒரு எத்தனையோ சாதனங்கள் எல்லாம் அன்று எங்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் அன்று இருந்த அறிவாளிகள், அன்று இருந்த அப்படிப்பட்ட அறிவு இன்று இல்லாமலாகிவிட்டது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பல வழிகளில் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் மாணவர்களில் உயர்வை அடைய முடியாமல் இருக்கிறது, பலவீனங்கள் தென்படுகிறது. டியூசனுக்கு மேல் டியூசன் கூடாது என்று சொல்லவில்லை, அவ்வளவு தேவை ஏற்பட்டிருக்கிறது பரக்கத்தை இழந்ததினால். மார்க்க அறிவும் அப்படித்தான். அந்த காலங்களிலே வாழ்ந்த பெரும் பெரும் உலமாக்களுடைய அறிவுகளுக்கு இன்று நாம் கிட்டவாகவும் முடியாது. அப்படிப்பட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எழுதி வைத்திருக்கிறோம். அவர்கள் எழுதிய விளக்கங்களை வாசிப்பதற்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான ஒரு இமாம் முஹத்தித், சஹி முஸ்லிம் ஷரீஃபுக்கு விரிவிரை ஊரை எழுதிய மிக முக்கியமான இமாம், வாழ்ந்தது 40 வருடத்துக்குள்ளே, திருமணம் முடிக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய முழு நூல்களையும் முழு நேரத்தை கொடுத்து வாசித்தாலும் எங்களால் 40 வருடத்தில் வாசித்து முடிக்கவும் முடியும். அல்லாஹ் அந்த அளவு நேரத்திலே பரக்கத்து செய்திருந்தார். உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டார். அன்று எத்தனையோ வயோதிபர்கள் செய்த எத்தனையோ வேலைகளை இன்று 30-40 வயதிலே, 25-30 வயதிலே உள்ள வாலிபர்களால் செய்ய முடியாமல் இருக்க. இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் கப்பலிலே பிரயாணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த கப்பலில் சில வாலிபர்களும் இருந்தார். கரையுக்கு மிகவும் நெருக்கமாக வந்த பொழுது 80 வயதிலே இருந்த இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலை கரைக்கு அங்கிருந்து பாய்ந்தார். 80 வயதிலே அவர்களோடு இருந்த வாலிபர்களும், இந்த வயோதிபர் பாய்கிறார் என்றால் எங்களால் ஏன் முடியாது, அவர்களும் பாய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த வாலிபர்களுக்கு தைரியம் வரும். அவர்கள் கரைக்கு வந்து இறங்கியதன் பின்னால் இப்னு ஜரீர் தபரியிடத்திலே கேட்டார், எப்படி உங்களுக்கு இந்த குவத், இந்த சக்தி, உடல் வலிமை? அவர்கள் நினைத்திருப்பார்கள் ஏதாவது விசேஷமாக சாப்பிடுகிறார்களோ. இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னார். எங்களுடைய இந்த உறுப்புகளை நாம் சிறு பிராயங்களிலே வாலிப பருவங்களிலே அல்லாஹ்வுக்கு மாத்தமான செயல்களில் இருந்தும் பாவமான காரியங்களில் இருந்தும் பாதுகாத்தோம். அதனால் இன்றும் இந்த உறுப்புகளுடைய சக்தியை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாம் சிறு பிராயத்திலே வாலிப காலத்திலே இந்த உறுப்புகளை அல்லாஹ்வுக்கு மாற்றங்கள் செய்வதில் இருந்து பாதுகாத்தோம். இன்றும் இந்த உறுப்புகளின் வலிமையும் கூவத்தையும் அல்லாஹ் எங்களிலே பாதுகாத்து வைத்திருக்கிறார். பாவங்கள் உறுப்புகளினால் செய்வதன் மூலம் மனிதன் உடல் வலிமையை இழந்து விடுகிறார். எனவே ஆரோக்கியத்தில் அதனால் தான் இன்று நாம் அந்த காலங்களில் வயோதிபர்களுக்கும் வராத எத்தனையோ வகை வகையான நோய்களை நிறைய வாலிபர்களே கேள்விப்படுகிறோம். பரத்தத்தை இழந்தோம் ஆரோக்கியத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்காவுடைய அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவ்வளவு பெரும் பாடுபட்டதும் தியாகம் செய்ததும் எதிரிகளை எதிர்த்து போராடியதும் 35 வயதில் அல்ல, 60 வயதில். 60 வயதில் இருக்கும் பொழுதுதான் மக்காவை வெற்றி கொண்டார்கள், எதிரிகளோடு எதிர்த்து போராடினார்கள். மிகப்பெரிய படை தளபதியாக இருந்து உற்சாகமாக செயல்பட்டார்கள். அந்த வயதிலே இருந்த எத்தனையோ சஹாபாக்களும் அவர்களுக்கு பின்னால் உறுதியாக இருந்தார்கள். இன்று நினைக்க முடியுமா எப்படிப்பட்ட வயதில்? கொழும்புக்கு பிரயாணம் செய்வதே கஷ்டம் என்று இழந்தோம் ஆரோக்கியத்தை, அதிலே உள்ள பரக்கத்துகளை. செல்வம், பொருளாதாரம், காசு பணமும் அப்படி உள்ளவரிடத்திலும் இல்லை, இல்லாதவரிடத்திலும் இல்லை. உள்ளவரும் கடன்காரன், இல்லாதவரும் கடன்காரன். இல்லாதவர் உள்ளவரிடத்திலே போய் கேட்டால் அவரிடத்திலிருந்தும் முடியில்லை, போதாது என்ற பதில் தான் வருகிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, என்ன காரணம்? பரக்கத்துகளை இழந்தோம். ஏன் அந்த பரக்கத்துகள் இல்லாமலாகிவிட்டது? இதைத்தான் நாம் யோசிக்கிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒன்றும் அதற்குரிய காரணம் அல்ல. இந்த எல்லா ஹைறுகளும் வரக்கத்துகளும் குறைந்து விட்டதற்குரிய அடிப்படை காரணம் ஒன்றுதான், பாவங்கள் அதிகரித்துவிட்டது. தனி மனிதனும் பாவம் செய்கிறான், குடும்பத்துக்குள்ளும் பாவம் நடைபெறுகிறது, வீட்டுக்குள்ளும் பல வகையான பாவங்கள், சமூகத்தில் எத்தனையோ வகையான பாவங்கள். ஒரு சாரார் நேரடியாக பாவத்திலே ஈடுபடுகிறார்கள், அந்த அடிப்படையில் அவர்கள் பாவிகள். மற்றும் ஒரு சாரார் இந்த பாவங்கள் நடைபெறும் பொழுதே பாவம் நடைபெறுகிறதே, இவைகள் இல்லாமலாக்கப்பட வேண்டுமே, இந்த பாவங்கள் சமூகத்திலிருந்து ஒழிய வேண்டுமே, இது நாளுக்கு நாள் அதிகரித்தால் எங்களுக்கு ஆபத்தே, இவைகளை எப்படி இல்லாமலாக்கலாம், இதற்கு என்ன என்ன வழிகள் இருக்கிறது என்று யோசிக்க கூடியவர்கள், இந்த பாவங்கள் நடைபெறுவதை பார்த்து உள்ளத்திலே உள்ளம் உருகக்கூடியவர்கள், அதற்காக கவலைப்படக்கூடியவர்கள் குறைந்து அது யாரோ பாவம் செய்கிறார்கள், நமக்கு என்ன வேலை இருக்கிறது என்ற சுயநலவாதிகள் என்ற அடிப்படையிலே இன்னும் பெரிய ஒரு கூட்டம் பாவிகளாக இருக்கிறார்கள். எல்லோரும் பாவி. ஈமானுடைய கடைசி தரம்தான் பாவம் நடைபெறுவதை பார்த்து உள்ளம் வருத்தப்படுவது. பாவம் நடைபெறுகிறதே, ஒவ்வொருவரும் அவரவருடைய நெஞ்சை தொட்டு கேட்டால் உள்ளம் பதில் சொல்லும். ஏன்? உள்ளத்துக்கு பொய் சொல்ல தெரியாது, நாவிற்குத்தான் பொய் சொல்ல தெரியும். எவ்வளவு பெரும் பாவியாக இருந்தாலும் அவருடைய உள்ளம் அவனிடத்திலே உண்மையைத்தான் சொல்லும்.
என்னுடைய ஒரு சொந்த தேவை கஷ்டம் வரும் பொழுது அல்லாவிடத்திலே துவா செய்வதை போல, கெஞ்சுவதை போல, பரலோகத்திலே துவா செய்யுமாறு வேண்டிக் கொள்வதை போல, நான் எத்தனை முறை அல்லாவிடத்திலே ஒரு நாளைக்கு, யா அல்லாஹ், என்னுடைய இந்த கிராமத்துக்குள்ளே, என்னுடைய ஊரிலே, அல்லது என்னுடைய குடும்பத்திலே, அல்லது என்னுடைய மகன் இப்படி ஒரு பாவத்திலே ஈடுபடுகிறானே, அவன் பாவியாகி கொண்டிருக்கிறானே என்று உள்ளம் இறங்கி உருகி கண்ணீர் வடித்து அதனை அல்லாவிடத்திலே முறையிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். கடன் பிரச்சனை அல்லாவிடத்திலே முறையிடுகிறோம், நோய் பிரச்சனை அல்லாவிடத்திலே முறையிடுகிறோம், வேறு ஏதாவது பிரச்சனைகளை அல்லாவிடத்திலே முறையிடுகிறோம். பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, தொழாத ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ வகை வகையான பாவங்கள், வட்டியிலே ஒரு கூட்டம் உருண்டு பிறந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் இல்லாமலாக வேண்டுமே. யா அல்லாஹ், எனக்கு கவலைப்பட்டு உன்னிடத்தில் முறையிடலாம் என்று முறையிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். அவரவர்கள் நெஞ்சை தொட்டு கேட்டால் பதில் சொல்லும் உள்ளம். எனவே எல்லோரும் சேர்ந்து பரக்கத்துகளையும் ஹைர்களையும் இழந்தோம். அதிலும் குறிப்பான சில பாவங்கள் மிகவும் பயங்கரமான பாவம், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள். இது பாவமே என்ற உணர்வில்லாமல் ஒரு சாரார் செய்து கொண்டிருக்கிறார். இது தடுத்து ஒழித்து இல்லாமலாக்கப்படவில்லை என்றால் இதன் மூலம் வரக்கூடிய விளைவுகளை எல்லோரும் சேர்ந்து சந்திக்க வேண்டி வரும் என்று மற்றொரு சாரார் யோசிக்காமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட பாவங்களில் மிகவும் பயங்கரமான பாவம் தான் இந்த உலகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபடக்கூடியவன் அல்லாஹ்விடத்திலே வானலோகத்தை நோக்கி பூமிக்கு தண்டனையை கூவி அழைக்கிறான் என்றான். நிலநடுக்கம் வந்த பொழுது இந்த நிலநடுக்கம் ஏன் ஏற்படுகிறது என்ற காரணத்தை சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவிடம் கேட்ட பொழுது, இன்ன பாவங்கள் அதிகரிக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னார். அதுதான் வட்டி என்ற பயங்கரமான பாவம். சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாம், ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாம், பெரும் பெரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாம், எல்லோரும் ஒரு சிறிய பிரச்சனை தேவை வரும் பொழுது போய் கை வைக்கக்கூடிய பாவமாக வட்டி என்று மாறிவிட்டது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இது எப்படிப்பட்ட பாவம் என்றால், யஹூதிகளை குர்ஆனிலே அல்லாஹ் லஅனத் செய்து சபித்ததற்குரிய அடிப்படை காரணங்களை சொல்லும் பொழுது அதில் மிகவும் பிரதானமான ஒரு காரணமாக சொல்லுவது வஅக்லிஹிமுர் ரிபா. அவர்களிடத்தில் இருந்த மிகவும் கெட்ட பழக்கம்தான் வட்டி கொடுக்கல் வாங்க. வட்டி தொடர்புகள், வட்டி கொடுப்பதும் எடுப்பதும், இவர்களை நான் லானத்து செய்ததற்கும், இவர்களை வெறுத்து தூக்கி வீசியதற்கும், என்னுடைய கோபத்துக்கு இவர்கள் உள்ளாக்கப்பட்டதற்கும், இந்த உம்மத்திலே உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 17 முறை அவர்களை விட்டும் பாதுகாப்பு தேடப்படுவதற்கு நாம் கடமையாக்கப்பட்டதற்கும், கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று யஹூதி நசரானியுடைய வழியிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை நாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அனைத்துக்கும் உரிய அடிப்படை காரணங்களில் பிரதானமான காரணம் அவர்களிடத்தில் இருந்த வட்டி தொழில். குர்ஆன் சொல், யஹூதிகளை எதிர்க்கிறோம், யஹூதியத்துக்கு எதிராக நாம் எத்தனையோ சவால் விடுகிறோம், எத்தனையோ கட்டுரைகள் எழுதுகிறோம், அவர்களுக்கு எங்களிலிருந்து ஒரு ரூபா கூட லாபம் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி கொக்கா கோலா குடிக்க கூடாது என்று பேசுகிறோம், இன்னும் எத்தனையோ பொருள்களை வாங்கக்கூடாது என்று பேசுகிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, உண்மையான விடயம்தான். ஆனால் எத்தனை பேர் இந்த வட்டியை நிறுத்தாவிட்டால் யஹூதியத்துடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று என்னிடத்திலே இருக்கிறது என்பதை யோசிக்கிறார். இரண்டாவது, குர்ஆன் எந்த பாவத்தையும் தடுக்காத ஒரு வித்தியாசமான நடைமுறையில் தான் இந்த பாவத்தை தடுக்கு. எந்த பாவத்தையும் அல்லாஹ் தடுத்துவிட்டு இப்படி சொல்லவில்லை, இதை நிறுத்த முடியாது என்றால் என்னுடன் யுத்தம் செய்ய தயாராக. வட்டியை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது உனக்கு வட்டி தொழிலை நிறுத்த முடியாதா, வட்டி லோனை நிறுத்த முடியாதா, வட்டி முறையில் வாகனம் வாங்குவதை நிறுத்த முடியாதா, வட்டிக்கு காணி பூமி வாங்குவதை விட முடியாதா, நீ என்னுடன் யுத்தம் செய்வதற்கு தயாராகு. அப்படிப்பட்ட வட்டிக்காரர்களிடம் பிரகடனம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் அவர்களுக்கு யுத்தம் செய்வதற்கு முன் வருமாறு. யாருக்கு முடியும்? ஒரே செல்வாக்குள்ள சர்வ அதிகாரமுள்ள சக்தி உள்ள ஒரு நாடு வைத்துக்கொள், அவர்களிடத்தில் ஆயுத வசதியும் இருக்கிறது, பொருளாதாரமும் இருக்கிறது, சகல சக்திகளும் இருக்கிறது. இவர்கள் முடியுமாக இருந்தால் எங்களுடன் யாராவது யுத்தம் செய்வதற்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவன் தயாராகிறான், அவனிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது, உடல் வலிமையும் கிடையாது, இவர் நான் உங்களுடன் யுத்தம் செய்ய தயார் என்று முன் வருகிறார். இதனை பார்த்து இரண்டில் ஒன்றே மக்கள் பேசுவார். ஒன்றோ, இவன் தன்னை அழிவில் போட்டுக் கொள்ளப் போகிறார், அல்லது இவன் பைத்தியக்காரன், சுகம் இல்லாதவன், அதனால் இப்படி தயாராக. வட்டிக்காரனுடைய நிலை இதுதான். அல்லாஹ் சொல்லுகிறான் யுத்தம் செய்வதற்கு தயாராக. இப்பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை வானலோகத்தில் இருந்தும் வரும், பூமிக்கு கீழால் இருந்தும் வரும், பூகம்பமாகவும் வரும், பூமி அதிர்ச்சியாகவும் வரும், சூறாவளி காற்றாகவும் வரும், அவனுடைய உடலுக்குள் இருந்து அருவறுப்பான நோய்களாகவும் வரும். எப்படி எதிர்த்து போராடலாம்? மருந்து செல்லுபடியாகாது. இவர் பல ரூபாக்கள் செலவழித்து செலவழித்து இலங்கையிலிருந்து இந்தியா வரையிலே இன்னும் பல நாடுகளுக்கு போய் மருந்து செய்கிறார், குணமாகுவதில்லை, நாளுக்கு நாள் நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது. இவருக்கு முடிவு சொல்லப்பட்டால், முதலாவது உன்னுடைய பொருளாதாரத்தை தேடு, அதிலே வட்டி கடந்து இருக்கிறதா என்று, அதுதான் உனக்கு வந்திருக்கக்கூடிய நோய், அதை நிறுத்து சுகமாகும். இந்த பாவத்திலே அவன் பீடிக்கப்பட்டவனாக இருந்தால், இல்லாவிட்டால் அது அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான் யுத்தம் செய்வதற்கு தயாராக. அப்படிப்பட்ட பாவம் குர்ஆன் எப்படி அதனை வர்ணிக்கிறது என்றால், இன்று நீ வட்டிக்காரனாக இருந்தால் வாகனத்திலே ஓடலாம், பங்களாவிலே வாழலாம், ஆனால் கியாமத்திலே நீதான் பைத்தியக்காரன். உலகத்தில் பைத்தியக்காரனை பார்த்து நாம் ஒதுங்குவதை போல, ஓர கண்ணோடு பார்ப்பதை போல, மறுமையிலே பைத்தியக்காரர்களாக திரிவார்கள் உலகத்திலே உள்ள வட்டிக்காரர்கள். குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் நேரடியாக சொல்லுகிறது, யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி உன்னுடைய முழு சொத்தையும் அழித்து இல்லாமலாக்கிவிடும், கை நீட்டக்கூடிய பிச்சைக்காரனாக ஆகுவாய் ஒரு நாள். சில உலமாக்களுடைய கருத்து வட்டியுடைய காலம் 40 வருடம், கூடினால் 40 வருடம் வரையிலே அல்லாஹ் பொறுப்பா. ஊரிலிருந்து ஓட வேண்டி வரும், தலைமறைவாக வேண்டி வரும், சொந்த நாட்டுக்கு வர முடியாத நிலை உண்டாகும், குடும்பத்தை பார்க்க முடியாத நிலை வரும். பணத்தினரிலே துள்ளி பாவங்களிலே ஈடுபட்டு வட்டியிலும் ஈடுபட்டார், நிர்பந்தமாக விழுந்து விட்டார், கண்ணீர் வடிக்கிறார், உள்ளம் வருத்தப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார். இவருடைய விடயம் வேறு. சொத்தை அழிக்கும் குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே இறுதியாக இறங்கிய சட்டம் வட்டி, ஆயத்து ரிபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகினார்கள், வலம் யுஃபஸ்ஸிர்ஹா லனா, ஏனைய சட்டங்களை தெளிவுபடுத்தியதை போன்று மிகவும் விரிவாக தெளிவுபடுத்தாத நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இறுதி கட்டங்களில் இறங்கிய வசனம். அந்த அளவுக்கு தேவை இருக்கவும் இல்லை சஹாபாக்களை பொறுத்தவரை. அதனால் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபதஉ ரிபா வர் ரீபா, எனவே அடியார்களே வட்டியையும் தவிர்ந்து கொள்ளுங்கள், இது வட்டியாக இருக்குமோ என்று சந்தேகமானவைகளில் இருந்தும் தவிர்ந்து கொள்ளுங்கள். வட்டியுடைய ஆயத்துடன் சேர்த்துத்தான் குர்ஆனிலே வரங்கிய இறுதியான வசனம், வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படும் அந்த நாளே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற வசனம் இறுதியாக இறங்கிய வசனம். வட்டியுடைய சட்டங்களை தொடர்ந்து இந்த வசனம் இறங்கி மறுமையுடைய பயம் இருந்தால் இந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து நடந்து. எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒன்று இருக்கிறது, பாவங்களை உபதேசங்கள் செய்து அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தி மறுமையுடைய சிந்தனை உண்டாக்கப்பட்டு அல்லாஹுடைய பயத்தினால் ஒரு மனிதன் பாவங்களில் இருந்து தவிர்ந்து நடக்க வேண்டும். ஒரு சாரார் பாவம் செய்கிறார்கள், மற்ற சாரார் பாவம் செய்யவில்லை என்றால் அவர்களுடைய உள்ளங்களிலே கவலை இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து எப்படி தடுத்து நிறுத்தி இல்லாமலாக்கலாம், அதற்கு என்ன வழிகளை நான் உலகத்திலே செய்வேன். கியாமத்துடைய நாளில் ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்பான், அடியானே இன்ன பாவம் உனக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தது, நீ ஏன் அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை? இந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் பயந்தேன், நான் இந்த பாவத்தை தடுத்து நிறுத்தினால் எனக்கு ஏதாவது வந்துவிடுமோ என்று பயந்தேன். அல்லாஹ் திரும்ப கேட்பான், நீ அந்த இடத்திலே அதை பயந்திருக்க வேண்டுமா, நான் கியாமத்திலே விசாரிப்பேனே என்பதை பயந்திருக்க வேண்டுமா? கண் முன்னால் பாவம் நடைபெறுகிறது, எத்தனையோ வகை வகையான பாவங்கள் நடைபெறுவதை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களை அழித்து ஒழித்து இல்லாமலாக்குவதற்கு அல்லாஹ் எனக்கு வழங்கிய பணம், எனக்கு வழங்கிய ஆற்றல், எனக்கு வழங்கிய ஆரோக்கியம், எனக்கு வழங்கிய அறிவு, எனக்கு வழங்கிய செல்வாக்கில் எத்தனை வீதத்தை நான் இதற்கு பயன்படுத்தினேன், கேள்வி எல்லோரிடமும் இருக்கு. பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு கூட்டம் உண்மையிலே பாவம் செய்கிறார்கள், சில பாவங்களிலே நிர்பந்திக்கப்படுகிறார்கள், அதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கும் சமூகத்தை சீராக்குவதற்கும் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் எல்லா துறைகளிலும் முயற்சி செய்து சகல முன்மாதிரிகளையும் காட்டிச் சென்றார். வெறுமனே பயானின் மூலம் மட்டுமல்ல, வெறுமனே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி தொழுகையின் பக்கம் மட்டும் அழைக்கவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகல வழிகளிலும் வழிகாட்டி முன்மாதிரியாக வாழ்ந்து தான் மிகவும் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினார். வட்டியை தடுத்தார்கள், வட்டியுடைய எச்சரிக்கை செய்தார்கள், அதே நேரத்திலே மக்கள் வட்டியிலே நிர்பந்தமாக போகாமல் இருப்பதற்கு சில ஏற்பாடுகளையும் செய்தார்கள். ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி வட்டி எடுக்கக்கூடியவர், ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி வட்டியோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர், அல்லது ஒரு காணி விற்க போடப்பட்டிருக்கிறது, ஒரு வீடு விற்க போடப்பட்டிருக்கிறது, நல்ல அவசரத்தில் அவர் விற்கிறார், இவருக்கு எந்த தேவையும் கிடையாது, இவர் யோசிக்கிறார் அவசரமாக இதனை இப்பொழுது எடுத்து போடுவோம், பிறகு கூடிய விலைக்கு விற்கலாம், இவரிடத்திலே கைவசமாக பணம் கிடையாது, இதற்காக வேண்டி போய் லோன் எடுக்கிறான். இப்படிப்பட்டவர்களை திருத்துவது கஷ்டம். இவர்கள் அல்லாஹ்வுடைய மறுமையுடைய பயத்திலே தான் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பயமுள்ளவன் இப்படி நிர்பந்தத்துக்குள்ளாக மாட்டான். ஆனால் சமூகத்திலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய சில பொருளாதார பிரச்சினை, அவர்களின் சில வாழ்க்கையின் நெருக்கடி, யாரிடத்திலும் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட வறுமை அவர்களை இந்த பாவத்தின் பக்கம் நிர்பந்தமாக்கி இருக்கு. ஒரு பகுதியிலே ஒரு பெண்மணி இஸ்லாமிய தோற்றத்திலே இருந்து கொண்டு பட்ட பகலிலே போய் வட்டிக்கு அவள் வட்டி கடையிலே இறங்கி லோன் எடுத்துக் கொண்டிருக்கிறான். இதையே அந்த பகுதியிலே உள்ள பள்ளி நிர்வாகத்திலே உள்ள மிக முக்கியமான ஒருவர் கண்டுவிட்டார். இவருக்கு சரியான ஆத்திரம், இப்படி பகிரங்கமாக எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு பெண் வட்டியிலே ஈடுபடுகிறாளா. இவர் அடுத்த கட்டம் என்ன யோசிக்கிறார், இதற்கு நல்ல ஒரு பயான் கொடுக்க வேண்டும். விசாரிக்கிறார், அடுத்த வாரம் எங்களுடைய ஊரிலே ஹுத்துபா பிரசங்கம் யார். அந்த ஹதரத்துடைய நம்பரை எடுத்து இவர் சொல்லுகிறார், வட்டி மலிந்து விட்டது, பட்டப்பகலில் பகிரங்கமாக பெண்களும் போய் வட்டி கடன் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள், அடுத்த வாரம் ஜும்ஆ பயங்கரமாக வட்டியை பற்றி பேச வேண்டும். ஜும்மாவுடைய ஹுத்பாவும் அப்படி வேகமாக பயங்கரமாக நடைபெற்று முடிந்தது. இறுதியில் முழு ஊருக்கும் தெரிய வந்தது, இதனுடைய பின்னணி இந்த பெண்மணி இந்த பாவத்திலே ஈடுபட்டது. அவளும் அம்பலப்படுத்தப்பட்டார். அந்த பெண்மணி அழுத நிலையிலே வந்து நிர்வாகத்திலே முறையிட்டது, என்னை கேவலப்படுத்தி விட்டீர்கள் முழு ஊரிலும், ஆனால் என்னுடைய தங்கடத்தை நீங்கள் யாரும் விசாரிக்கவில்லை, நான் கேவலமாகிவிட்டேன், எல்லோரும் என்னை ஒரு கண்ணோடு பார்க்கிறார்கள் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய இந்த பிரச்சனைக்கு நீங்களும் பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பெண்மணி சொல்லுகிறாள், ஏன் தெரியுமா, என்னுடைய கணவன் நீண்ட நாட்கள் நோயில் படுத்த படுக்கையில் அவரால் சம்பாதிக்க முடியாது, நான் தான் வெளியிலே போய் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து இந்த இரண்டு குழந்தைகளுடைய தேவைகளையும் அவருடைய நோயுடைய மற்ற தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டுடைய நிலையும் உங்களுக்கு தெரியும், இரண்டு நாட்களாக குழந்தைகளுக்கு காய்ச்சல் மருந்து எடுப்பதற்கு கையிலே பணம் கிடையாது. தெரிந்த சிலரிடம் கேட்டு பார்த்தால் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தருவதற்கும் யாரும் தயாரில்லை, ஏன் திருப்பி கிடைக்க மாட்டாதோ என்ற பயத்தில் யாரும் தருவதற்கு முன் வருவதில்லை. இயலாத கட்டத்தில் கை தலையிலே கழுத்திலே இருந்த மாலையை கொண்டு போய் வைத்து நான் வட்டி எடுத்தேன், இதுதான் என்னுடைய நிலை, நீங்கள் கேவலப்படுத்தினீர்கள் பரவாயில்லை. இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார். இப்படி அவர்களுடைய இப்படிப்பட்ட நெருக்கடி யாரும் தேடவில்லை. நானும் என்னுடைய மனைவியும் குடும்பங்களும் நிம்மதியாக வாழ்கிறோம். ஒவ்வொரு திருமணத்துக்கும் வகை வகையான உடுப்புகள், வீடு ஒவ்வொரு பெருநாளைக்கும் பெயிண்டடிக்கப்படுகிறது, தன்னுடைய ஒவ்வொரு செலவுகளும் பிரமாண்டமான முறையிலே, ஒவ்வொரு அதாவது விடுமுறையிலும் போகக்கூடிய அந்த அவர்களுடைய சுற்றுலா பயணத்துக்கு எத்தனையோ 1000 ரூபாய்கள், ஆனால் எத்தனையோ ஏழை குடும்பங்கள் அத்தியாவசிய தேவையையும் நிறைவேற்ற முடியாமல் பாவத்தின் பக்கம் நிர்பந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அதை பற்றி யோசிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. இந்த தனவந்தர்கள் எல்லாம் கியாமத்திலே கொண்டு வரப்படுவார்கள். தப்ப முடியாது, சுயநலம் இஸ்லாம் வெறுக்கிறது. நானும் என்னுடைய குடும்பமும் அப்படி வாழ முடியாது. உண்மையே சொல்லுவதாக இருந்தால் எத்தனையோ பெண்களை, எல்லோரும் அல்ல ஒரு சில பத்தினித்தனமான பெண்களை, அவர்களுடைய பொருளாதார நெருக்கடி விபச்சாரத்தின் மீது நிர்பந்தித்திருக்கு. ஒரு பகுதியிலே நடந்த உண்மையை சொல்லுகிறேன், அதனால் யாரும் எங்கு நடந்தது என்று கேட்காதீர்கள், இந்த மிம்பரில் இருந்து பொய் சொல்லவில்லை. ஒரு பகுதியிலே அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு செய்தி வருகிறது, எங்களுடைய பகுதிக்கு உட்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள் ஒரு பெண் தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறாள், வெளியிலே உள்ள ஒருவன் வந்து தவறான செயலிலே ஈடுபட்டு விட்டு செல்லுகிறான், நிர்வாகம் எங்கிருக்கிறது என்று நிர்வாகத்துக்கு முறை. இப்பொழுது இதனை அடையாளம் கண்டு முழு நிர்வாகமும் போய் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு முன்னால் இறங்கினார்கள், விசாரணை நடத்துவார்கள். இவர்கள் சென்றதன் பின்னால் விசாரிப்பதற்கு முன்னால் அந்த பெண் பேச ஆரம்பித்தார். நான் செய்தது தவறு ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனால் என்னுடைய நடந்த உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு எதிராக சட்டம் பேசுவதற்கு முன்னால் என்னுடைய நிலையை கேளுங்க. என்னுடைய கணவன் மிகவும் மோசமானவன், குடிகாரன், வீட்டுக்கு வரமாட்டான், மூன்று குழந்தைகளை பெற்று போட்டிருக்கிறான். வந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை இரு தடவை வருவான், வீட்டிலே உள்ளதையும் எடுத்து செல்வான். அவனால் எனக்கு நஷ்டமே தவிர எந்த லாபமும் கிடையாது. மிகவும் வாழ்க்கையிலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு ஏனையவர்களை போன்ற பிச்சை கேட்டு பழக்கமும் இல்லை, அப்படி போகவும் முடியாது. என்னுடைய இந்த தேவையை உணர்ந்த வெளியூரிலே உள்ள ஒரு நல்ல மனிதர் கேள்விப்பட்டு ஒரு வாரத்துக்கு இரு வாரத்துக்கு ஒரு முறை என்னுடைய முழு தேவைகளையும், சாமானில் இருந்து முழு தேவைகளை நிறைவேற்றிவிட்டு செல்லுகிறார். அவர் வந்து போகக்கூடிய அந்த நிலையிலே அவருடன் உபகாரத்தின் காரணமாக ஒரு அன்பும் ஏற்பட்டது. அவர் ஒரு பாவத்துக்கு என்னை அழைத்த பொழுது அவர் செய்யக்கூடிய உபகாரம் அதனால் என்னால் முடியாது என்று சொல்ல முடியாத அப்படிப்பட்ட நிருப்பந்த நிலையிலே நான் அதற்கு சம்மதித்தேன். அதற்கு நான் சம்மதித்து அதற்கு நான் பதில் கொடுத்தேன். இந்த நிர்பந்தத்தில் என்னுடைய உள்ளத்திலும் பாவம் என்ற உணர்வு இருக்கிறது, உள்ளத்திலே பயம் இருக்கிறது, பத்தினத்தனம் சென்றுவிட்டது என்ற கவலை இருக்கிறது. ஆனாலும் இந்த நிர்பந்தத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எதிராக என்ன முடியும் செய்யுங்கள், பரவாயில்லை. இப்படி சில குடும்பங்கள் இருக்கிறது. நம் சரித்திரங்களை பார்க்கும் பொழுதும் அப்படி ஏராளமான சம்பவங்களை பார்க்கலாம். அவர்களுடைய வறுமையும், அவர்களின் நிர்பந்த நிலையும், அவர்களின் குடும்ப பிரச்சனையும், ஏன் இலைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து தேடி கண்ணியமாக கௌரவமாக அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஊரிலே ஆள் கிடையாது, தனவந்தர்களுக்கு நேரம் கிடையாது, அப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு பலம் நேரம் எடுக்கவில்லை, அதனை ஒரு வேலையாக கருதுவதும் இல்லை. அதனால் ஒரு கூட்டம் பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. வாலிபர்களில் ஒரு சாராரை எடுத்துக்கொண்டார். அவர்களை படிப்பிப்பதற்கு அந்த குடும்பத்திலே வசதி கிடையாது. அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அந்த பெற்றோரிடம் வசதி கிடையாது. இவன் இந்த பாவத்திலே ஈடுபடுகிறான். இவருடைய ஒழுக்கங்கள் சீரழிந்திருக்கிறது. இவர்களுடைய பெற்றோர்கள் யார் என்று அந்த பெற்றோர்களும் தூற்றப்படுகிறார்கள், ஏசப்படுகிறார்கள். ஆனால் ஏன் அவர்கள் அந்த வழிகளிலே குழந்தைகளை வழிநடாத்தவில்லை? விசாரித்தால் அவர்களை முறையாக கற்பிப்பதற்கு, அந்த முறையிலே அழகான தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர்களிடத்திலே வசதி வாய்ப்பு கிடையாது. எனவே அவர்களை இஷ்டத்துக்கு விட்டுவிட்டார்கள். நீ ஏதாவது செய்து தொழில் செய்து கொண்டு வா. சிலர் தொழில் செய்கிறார்கள், சிலர் கெட்ட கூட்டாளிமாரோடு போய் மாட்டிக்கொள்ளுகிறார். அவன் போதை பொருட்களுக்கும் அடிமையாகி விடுகிறான். இதனால் சமூகத்திலே வாலிபர்களின் ஒரு கூட்டம் நாசமாகி கொண்டிருக்கு. பொறுப்பு தனவந்தர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி சொல்லப்படுகிறது? நுபுவத்து கிடைத்த அந்த ஆரம்ப கட்டத்தில் பயந்து நடுங்கிக் கொண்டு ஹதரத் ஹதீஜாவிடம் வந்த பொழுது ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான், உங்களுக்கு இழிவு வரமாட்டாது. ஏன் தெரியுமா? உங்களிலே சில நல்ல தன்மைகள் இருக்கிறது என்று ஐந்து ஆறு நல்ல தன்மைகளை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், இன்னக தஹ்மிலுல் கல், நீங்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய கஷ்டமாக சுமந்து கொள்ளுகிறீர்கள். அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை தேடி உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவதை போன்று நீங்கள் நீக்கும் பணியிலே ஈடுபடுகிறீர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வசக்ரில் லைஃப், விருந்தாளிகளை அரகாக விருந்தோம்பல் செய்கிறீர்கள். மூன்றாவது சொன்னார்கள், வசுக்ஸிமுல் மஅதூம், இல்லாதவர்கள் தொழில் வாய்ப்பற்றவர்களுக்கு நீங்கள் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள், சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். அனர்த்தங்களினால், நோய்களினால், பல சிரமங்களினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய அந்த பிரச்சனைகளை தேடி அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களிலே இருப்பதினால் அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை பார்த்து ஆறுதல் சொல்லுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே வருகிறது. இவைகளில் எத்தனை விடயங்களை நாம் செய்தோம்? தனி நபராக முடியாதா? தனி நபராக முடியாவிட்டால் கூட்டமாக சேர்ந்து எல்லோருமாக அவரவர்களுடைய பங்களிப்பை கொடுத்து இந்த எல்லா இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மனிதர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் கஷ்டத்தோடு உள்ளவர்களுடைய சிரமங்கள் நீக்கப்படுவதற்கு இந்த ஒரு மிகப்பெரிய பணியை செய்வதனாலும் எத்தனையோ பெரும் பாவங்களில் இருந்த சமூகத்தை இல்லாமலாக்கும். ஒரு மிக முக்கியமான மார்க்க அறிஞர் பெயரை மறந்துவிட்டு, அவரிடத்திலே கணவனை இழந்த ஒரு பெண்மணி வந்து கொஞ்சம் கஷ்டத்தை முறையிட்டு பணம் கேட்டார். அவர்கள் ஒரு அளவை கொடுத்தார். கொடுத்துவிட்டு அவர் செல்லும் பொழுது திரும்பவும் அழைத்து இன்னும் கூடுதலான ஒரு தொகையை கொடுத்து அனுப்பினார். இருந்த மாணவர்கள் கேட்டார்கள், அவள் கேட்டு நீங்கள் கொடுத்த தொகை அவளுக்கு தாராளமாக போதும், ஏன் திரும்ப இவ்வளவு அதிகமான ஒரு தொகையை கொடுத்தீர்கள்? இவர்கள் சொன்னார்கள், அவளிலே நான் வாலிபத்துடைய இளம் தோற்றத்தை இன்னும் பார்க்கிறேன். நான் பயப்படுகிறேன், கணவன் இல்லாத ஒரு விதவை, அவளுடைய வறுமையும் கஷ்டமும் இந்த நிலையும் சில பாவ சிந்தனை உள்ளவர்களுக்கு தெரிய வந்து இவளை அவர்கள் இந்த உதவி செய்யும் பெயரிலே பாவத்தின் பக்கம் இழுத்துவிடக் கூடாது, இந்த நல்ல பெண் பாவத்திலே போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது அதன் காரணமாக என்பதை பயந்ததினால் அவளுக்கு அவளுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வாள் என்பதற்குத்தான் நான் அப்படி ஒரு உதவி செய்வேன். நல்லோர்கள் இப்படியெல்லாம் யோசித்திருக்கிறார்கள் சமூகத்திலே பாவங்களை ஒழிப்பதற்கு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த கிராமத்திலும் பைத்துல் மால் என்ற பெயரிலே பள்ளியிலிருந்து மஸ்ஜிதினூடாக இப்படிப்பட்ட ஒரு பாரிய சேவை நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அகில இலங்கை ஜம்யத்துலமாவுடைய வழிகாட்டலிலே சிறந்த ஒரு பைத்துல் மால் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி சிறப்பாக அமைய வேண்டும் என்ற சகல பயிற்சிகளையும் கொடுக்கப்பட்டு ஒரு முன்மாதிரியான, முழு இலங்கைக்கும் மிகவும் சிறப்பான ஒரு முன்மாதிரியான ஒரு பைத்துல் மாலாக அது அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில முயற்சிகள் எஞ்சி இருக்கிறது. எனவே இதனை நாம் முழு ஊரில் உள்ள எல்லோருமாக சேர்ந்து கட்டி எழுப்பினால், தனவந்தர்கள் மட்டுமல்ல, நாம் ஜகாத் கொடுக்குவோமே தானே என்று யாருக்கும் திருப்தி அடைய முடியாது. கஷ்டமான மனிதர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படவில்லை என்றால், இன்னும் மக்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்கிறார்கள் என்றால், ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு திருப்தி அடைய முடியாது. என்னுடைய வருடத்தின் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்து விட்டேன், அதனால் என்னுடைய பொறுப்பு இது முடிந்து விட்டது என்று யாருக்கும் தப்பியோட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னபில் மாலி ஹக்கன் சிவ ஜகாத், தனவந்தர்களே விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்துகளிலே ஜகாத் இல்லாமலும் இன்னும் கடமைகள் உங்களுக்கு இருக்கிறது. ஏழைகள் எஞ்சி இருக்கிறார்கள், வாழ்க்கையிலே சிரமப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நோய் நொம்பலங்களிலே பாதிக்கப்பட்டு அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைக்கு ஒரு கூட்டம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று இருந்தால் தனவந்தர்களுடைய கடமை முடியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கடமையையும் வைத்திருக்கிறான். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தெளிவாக சொன்னார்கள், இன்னா லில்லாஹி அக்வாமன், அல்லாஹ் சில அடியார்களை தெரிவு செய்கிறான், அவர்களுக்கு சில நியமத்துகளை அருட்கொடைகளை வழங்குகிறான், சிலருக்கு அறிவை வழங்குகிறான், சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்குகிறான், சிலருக்கு காசு பணத்தை வழங்குகிறான். இவர்கள் யாரும் இந்த நியமத்துகளை தன்னுடைய கெட்டித்தனத்தினால் அடைந்து கொண்டதல்ல, அல்லாஹ் தெரிவு செய்து அவர்களுக்கு வழங்கினான். எதற்காக வேண்டி? லிமனாஃபி லிபாத், அவரும் அவருடைய குடும்பம் அனுபவிப்பதற்கு அல்ல, முழு மனிதர்களும் பிரயோசனம் பெறுவதற்காக வேண்டி. சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுகிர்ருஹா ஃபீஹிம்மா பதலுஹா, இந்த நியமத்தை இந்த நியமத்து வழங்கப்பட்டவர்கள் அவர்கள் உம்மத்துடைய பிரயோசனத்துக்காக வேண்டிய மனிதர்களுடைய பிரயோசனத்துக்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருந்தால் அவனை அல்லாஹ் அவர்களிலே தரிப்படுத்துவான், அவர்களிலே பாதுகாப்பான், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் செலவழிக்கவில்லை, ஏழை எளிய மக்களை தேடவில்லை, கஷ்டமுள்ளவர்களுக்கு தன்னுடைய சொத்திலே பங்கு கொடுக்கவில்லை, இந்த நியமத்தை மக்களும் பிரயோசனத்துக்கு பயன்படுத்தவில்லை. நசாஹா மின்ஹும், மரத்தை வியருடன் புடுங்குவதை போல அவர்களின் நியமத்தை அல்லாஹ் புடுங்கி எடுப்பான், அதனை தகுதியானவர்களிடம் அல்லாஹ் திருப்பி விடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், எத்தனையோ பணக்காரர்கள் ஏற்பட்ட ஒரு நிகழ்வினால் அடுத்த நாள் பிச்சைக்காரராக கண்டிருக்கிறோம். எனவே இந்த சொத்துகள் இதை நாம் மட்டும் அனுபவித்து விட்டு மரணிப்பதற்கு தரப்பட்டதல்ல. நாம் மௌத்தாக இதன் பின்னாலும் வாழும் காலத்திலும் பிரயோசனம் அடைய வேண்டும். பெரிய ஒரு சமூகம் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிய பொழுது ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது தோல் இரண்டு தோல் புயங்களிலும் கருப்பு நிறத்தில் அடையாளம் இருந்தது, யாருக்கும் என்னவென்று விளங்கும். இரண்டு மூன்று நாளைக்கு பின்னால் தான் கேள்விப்படுகிறது, 150 ஏழை குடும்பங்கள் யாருக்கும் தெரியாமல் அவர்களுடைய செலவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இரவு நேரத்திலே அவர்களுக்கு தேவையான முழு பொருட்களையும் அவரே தோளிலே சுமந்து கொண்டு போய் வைத்துவிட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மரணித்ததன் பின்னால் தான் தெரியும் இந்த 150 குடும்பமும் தனி உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய செலவிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். இதுதான் நல்லோர்கள் வாழ்ந்து காட்டிய முறை. எனவே அல்ஹம்துலில்லா, இந்த ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பைத்துல் மால் அது எப்படி நடைபெறும் என்று அறிமுகம் எல்லாம் செய்யப்படும், சொல்லுவார்கள், உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள், வீடு வீடாக வருவார்கள், யாருக்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் முடியுமோ, இயலாதவர்கள் இல்லாதவர்களும் 1 ரூபாவிலிருந்து 1 கோடி வரையிலே நாம் எங்களுடைய முடியுமான முழுக்க செலவழித்து இதனை கட்டி எழுப்பி இதன் மூலம் ஒரு ஏழையுடைய கண்ணீரை துடைத்தோம், ஒரு கவலையோடு உள்ள உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினோம், ஒரு குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைத்தோம், இது எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு செழிப்பாக அமையும் என்பதை உள்ளத்துக்கு எடுத்து எல்லோருமாக சேர்ந்து இதற்கு உதவியாக இருப்போம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவா. இந்த உலகத்திலே வாழும் பலது சமூகத்துக்கு பிரயோசனமானவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. எங்களுடைய மௌத்தை சமூகம் இழப்பாக கருதும் நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. எங்கள் எல்லோருடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. துஆ கபூல் செய்யப்படுவதற்குரிய தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வட்டி போன்ற பயங்கரமான பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. தெரியாமல் அந்த பாவங்கள் செய்திருந்தால், நிர்பந்திக்கப்பட்ட அந்த பாவங்களில் ஈடுபட்டு அவசரமாக அதிலிருந்து எங்களை கலட்டி விடுவாயாக. உண்மையான தௌபாவை மௌத்துக்கு முன்னால் நசீபாக்குவாயாக. வா ஆகிர் தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.